பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை. பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை தேவை மற்றும் அதன் மறுசுழற்சி செயல்முறையை பற்றி புரிந்து கொள்வதே இது முக்கிய நோக்கமாகும். முக்கிய செய்திகள்: ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துதலை நிறுத்துங்கள். 4 ரூபாய் உத்தி, மறுத்தல், குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி. எஸ்யூபிக்கு மாற்று வழி பயன்படுத்துதல். பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை PWMக்கான திட்டமிடல். கிராம அளவிலான PWM செயல்படுத்துதலுக்கான படிகள். பிளாஸ்டிக் வகைகள் மற்றும் அவற்றின் மறுசுழற்சி சாத்தியக்கூறுகள். PWMஇன் கிராம பஞ்சாயத்துகளின் பங்கு.
வணக்கம் நண்பர்களே, இதற்கு முன்பு பார்த்த அத்தியாயங்கள் அனைத்தும் நீர் மேலாண்மை, திடக்கழிவு மேலாண்மை பற்றி கேட்டோம். இன்று பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை பற்றி கேட்க போறோம். நீங்கள் முழுமையான தூய்மை நமது பொறுப்பு பாடலை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நான் உங்கள் தொகுப்பாளர் தீட்சித். என்னுடைய தோழி பிரியா, அவங்க கூட பேசலாம்.
வணக்கம், நான் உங்க பிரியா. கையில் துணிப்பையுடன் எப்போதும் தயாராகவும் பிளாஸ்டிக் பார்வைக்கு எட்டாததாகவும் இருக்கும். இன்றைய எபிசோட் மிகவும் சிறப்பு வாய்ந்தது மற்றும் மிகவும் பொருத்தமானது. நமது வீடு, நமது சமூகம், விலங்குகள், சுற்றுச்சூழல் மற்றும் நமது எதிர்காலத்திற்கு.
அது சரி பிரியா, நீங்கள் சொல்கிறது உண்மையாக தான் இருக்குது. பிளாஸ்டிக் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. நாம் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ரேப்பர் முதல் சந்தையிலிருந்து நம்ம வாங்கிட்டு வர பிளாஸ்டிக் பைகள் வர அது நமது சமையலறைகள், குளங்கள், மாட்டுத் தொழுவம் வரை ஊடுருவி செல்லுது.
போன வாரம் என்ன நடந்தது என்பதை பற்றி பேசலாமா? முதல் மலைக்கு பிறகு ஒரு பாதை முழுவதும் வெள்ளத்தால் மூழ்கியது. வடிகால்களில் தண்ணீர் மிக மோசமாக அடைக்கப்பட்டிருந்தது. முழு சுற்றுப்புறமும் ஒரு பெரிய குப்பை தொட்டியை போல துர்நாற்றம் வீசியது.
அது மிகவும் மோசமாக தான் இருந்துச்சு. குடியிருப்பாளர்கள் நகர் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு SOS அழைப்பை மேற்கொள்ள வேண்டியிருந்துச்சு. சில மணி நேரங்களில் துப்புரவு பணியாளர்களும் கையுறைகள் மற்றும் கம்பிகளோட வந்துட்டாங்க. அவர்களை கண்டதும் அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது. அடுக்குகளாக பிளாஸ்டிக் பைகளும், சிப்ஸ் பாக்கெட்டுகளும், பிளாஸ்டிக் பாட்டில்களும், சில பிளாஸ்டிக் செருப்புகள் கூட வந்துருச்சு.
அதை உங்களால் நம்ப முடிகிறதா? டன் கணக்கில் பிளாஸ்டிக் நமது வடிகால்களை தடுக்கிறது. அது வெறும் தூய்மை பிரச்சனை மட்டுமல்ல, இது ஒரு சுகாதார கேடு. கொசுக்கள், துர்நாற்றம், நோய்கள் அனைத்தும் ஒரு அடைப்பட்ட நாளிலிருந்து தொடங்குகின்றன.
மேலும் இத என்னன்னு யூகிக்கலாமா? அந்த பிளாஸ்டிக்ல பெரும்பாலானவை வெளிலிருந்து வரல, அது எங்க சொந்த வீட்டுல இருந்து வந்தது. நாங்க வெளியே வாங்கிட்டு வந்த சந்தை பைகள் தான் அது.
குறுகிய கால வசதிக்காக பிளாஸ்டிக் நுகர்வோர்களான நாம் வரும் தலைமுறைகளுக்கு நீங்காத ஒரு குழப்பத்தை விட்டு செல்கிறோம் என்பதை நாம் உணரவில்லை. அதனால்தான் இந்த எபிசோட்டில் பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை பற்றி பேசுவோம். அது நம்மை கட்டுப்படுவதற்கு முன் பிரச்சனைகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை பற்றி பேசுவோமா?
நாம அனைத்து கிராமங்களிலும் நகரங்களிலும் பிளாஸ்டிக் பயன்பாடு ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. சரியான அகற்றும் அமைப்புகள் இல்லாமல் இந்த அச்சுறுத்தல் மேலும் மோசமாக தான் செய்யுது. நீங்கள் குறிப்பிட்டது போல வயல்கள் மற்றும் விலங்குகளின் வயிற்றில் கூட இந்த பிளாஸ்டிக்கள் போய் சேருது. அதனால்தான் ஸ்வச் பாரத் மிஷன் 2ம் கட்டம் கிராமங்களையும் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைத்திருப்பதில் பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மையை ஒரு முக்கிய பகுதியாக ஆக்கியிருக்கு.
அனைத்து கிராமங்களிலும் நகரங்களிலும் பிளாஸ்டிக் பயன்பாடு ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகிறது. உங்களுக்கு தெரியும், எங்க கிராமத்தில் கூட பஞ்சாயத்து சுத்தம் செய்யும் பிரச்சாரங்களை ஏற்பாடு செய்யும் போது பிளாஸ்டிக் ரேப்பர்கள் வடிகால்களை அடைத்து புதர்களில் கிடக்கும் பிளாஸ்டிக் பாட்டில்களை பார்க்கின்றோம். விலங்குகள் குப்பைகளில் அலையும் போது தற்செயலாக அவற்றை சாப்பிடுகின்றன. இதை அவை இறக்கவும் கூடும். பிளாஸ்டிக் நமது சுற்றுப்புறத்தை மட்டும் மாசுபடுத்துவதில்லை, அது நமது மண், நீர், சுற்றுச்சூழலை அமைதியாக மாசுபடுத்துகிறது. மேலும் அனைத்து உயிரினங்களின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது. உண்மையில் பிளாஸ்டிக் பைகளை செய்வதற்கு 500 ஆண்டுகள் வரை ஆகலாம். ஒரு தண்ணீர் பாட்டில் உடைப்பதற்கு 1000 ஆண்டுகள் வரை ஆகலாம். எல்லா பிளாஸ்டிக்களுக்கும் கூட ஒரே மாதிரியானவை அல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? இது எனக்கு தெரியாது.
ஆமா, வெவ்வேறு வகையான பிளாஸ்டிக்குகள் வெவ்வேறு பயன்பாடுகளையும் மறுசுழற்சி சாத்தியங்களையும் கொண்டுள்ளது. மேலும் பிளாஸ்டிக் கழிவுகளை சிறப்பாக நிர்வகிக்க இந்த வேறுபாடுகளை புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். நாம் குடிக்கும் தண்ணீர் பாட்டில்கள் முதல் மளிகை பொருட்களை எடுத்து செல்லும் பிளாஸ்டிக் பைகள் வரை ஒவ்வொரு வகை பிளாஸ்டிக்கும் மறுசுழற்சி மற்றும் மறுபயன்பாட்டிற்கு வெவ்வேறு வழிகளை கொண்டுள்ளன. அவற்றில் மோசமான ஒன்று யூசந்திரோ பிளாஸ்டிக்.
யூசந்திரோ பிளாஸ்டிக்கா? அப்படின்னா என்ன?
யூசந்திரோ பிளாஸ்டிக் என்பது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும், பின்னர் அப்புறப்படுத்திடணும் என்ற நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் ஆகும். இது பொதுவாக பேக்கேஜிங் வசதிக்காக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் அவை மறுபயன்பாடு அல்லது மறுசுழற்சி தயாரிக்கப்பட்டது அல்ல. பொதுவா சொல்லணும்னா பிளாஸ்டிக் கெரிப்பைகள், பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்கள், வெளியே சாப்பிடும் போது நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கட்லரி, பிளாஸ்டிக் தட்டுகள் மற்றும் கோப்பைகள் ஆகும்.
எனக்கு ஒரு கேள்வி உள்ளது. ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக் ஏன் இவ்வளவு கவலை அளிக்கிறது?
அவை பெரும்பாலும் குப்பை கிடங்குகள், பெருங்கடல்கள் மற்றும் ஆறுகள்ல தான் போய் சேருது. அங்கு அவை சிதைவதற்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆகலாம். மேலும் விலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்கும். விலங்குகளுக்கு பிளாஸ்டிக் கழிவுகளை உட்கொள்ளலாம் அல்லது சிக்கிக்கொள்ளலாம். பிளாஸ்டிக்குகள் விலங்குகளை உள்ளே இருந்து துளைக்கலாம் அல்லது விலங்குகளில் பசி, சிக்குதல், உடல் பாகம் இழப்பு மற்றும் மூச்சு திணறலை ஏற்படுத்தலாம்.
அது சரி, பிளாஸ்டிக் கழிவுகளை நிர்வகிப்பது அரசாங்கத்தின் வேலை என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு வீட்டின் மாற்றத்தின் ஒரு அழகு. நாம் செயல்படவில்லை என்றால் யார் செய்வார்கள்? பிளாஸ்டிக்கை எப்படி சேமித்து வரிசைப்படுத்துகின்றோம் என்பதை, ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை மறுப்பது வரை தீர்வு எங்களிடமிருந்தே தொடங்குகிறது. மிகவும் நல்ல தகவல் தானே? ஆனா சொல்லுங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்?
சரி, நான் என்ன ஒரு பொறுப்புள்ள குடிமகளாக கருதுவதால என் கிராமத்தை சுத்தமாகவும் பிளாஸ்டிக் இல்லாமலும் வைத்திருப்பதில் நான் ரொம்ப கவனமா இருக்கேன்.
சரி தீஜித், பொறுப்புள்ள குடிமகளே, நீங்க மிகவும் நன்றாக அறிந்திருப்பதால் ஏன் எங்களுக்கு சில தீர்வுகளை பகிர்ந்து கொள்ள கூடாது? நீங்கள் தயாராக வைக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
ஆஹா, நிச்சயமாக நான் கேட்டேன். நீங்க கேட்பதற்காகவே காத்திருந்தேன். எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த ஒன்றிலிருந்து ஆரம்பிப்போம். 4 ரூபாய், இது ஒவ்வொரு வீட்டிலும் எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறை தான்.
ஓ ஆமா, 4 ரூபாய் மட்டும் அதன் நிலைப்பாடு, மறுத்தல், குறைத்தல், மறுபயன்பாடு மற்றும் மறுசுழற்சி பற்றி எனக்கு தெரியும். மறுப்பு, தேவையற்ற பிளாஸ்டிக்கை குறிப்பாக துணை பொருட்களை நிராகரிக்க வீடுகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. குறைதல், குறைந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்துங்கள், குறிப்பாக வைக்கோல், பைகள் மற்றும் ராப்பர்கள் போன்ற ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக்கை. மறுபயன்பாடு, ஒரு முறை பயன்படுத்திய பிறகு பொருட்களை தூக்கி எறிவதற்கு பதிலாக மீண்டும் பயன்படுத்த முயற்சிக்கவும். மறுசுழற்சி, மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்கை பிரித்து உடைந்த சேதமான பொருட்களை வாங்குபவர் அல்லது பஞ்சாயத்து குப்பைகளை சேகரித்து கொட்டகையில் கொடுங்க.
4 ரூபாய் பின்பற்றுவது தொந்தரவாக இருக்கு என்று நான் நினைச்சேன். ஆனா உண்மையில் நான் உண்மையான மாற்றத்தை கொண்டு வர விரும்பினால் அது அவ்வளவு கஷ்டம் இல்லை.
நமது கிராம பஞ்சாயத்து எவ்வாறு தனது அடித்தளத்தை அமைக்கிறது என்பதை பார்ப்போம். நமது கழிவு தரத்தை புரிந்து கொள்ள கிராமம் முழுவதும் பிளாஸ்டிக் உற்பத்தியை அவர்கள் மதிப்பிடுகிறார்கள். அவர்கள் ஈர்க்கக்கூடிய விழிப்புணர்வு இயக்கங்கள் நடத்துகிறார்கள். சந்தைகளில் சுவரொட்டிகள், தெரு நாடகங்கள் போன்றவை அவற்றின் மத்திய மற்றும் மாநில திட்டங்களிலிருந்து தனிநபர் மானியங்களை பெறுகின்றார்கள். கிராமங்களுக்கு 60 ரூபாய், பெரிய கிராமங்களுக்கு 45 ரூபாய் மற்றும் 15வது நிதி ஆணையம் கார்ப்பரேட் சமூகத்திலிருந்து ஒருங்கிணைப்பு நிதிகள், பொறுப்பு மற்றும் பிற மாநில மற்றும் மத்திய திட்டங்கள். அவர்கள் ஒரு கிராம சபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தடை செய்து வீடு வீடாக சென்று சேகரித்து வழிகளை வரைபடமாக்கின்றார்கள்.
ஆஹா, இது சுவாரஸ்யமாக இருக்கிறதே. மதிப்பீடு செய்தல், கல்வி கற்பித்தல், நிதியளித்தல், தீர்மானம் செய்தல் மற்றும் சேகரித்தல்.
பிளாஸ்டிக் கழிவுகளை நிர்வகிப்பது என்பது ராக்கெட் அறிவியல் போல அல்ல. இது எளிது. எளிய தீர்வுகளை பின்பற்றுங்கள். உங்கள் சொந்த வீட்டிலிருந்து உங்களுடன் தொடங்குங்கள். நாம் ஒவ்வொருவரும் ஒரு கட்டமைக்கப்பட்ட அணுகுமுறைக்கு பின்பற்றி அதை பயிற்சி செய்தால் நமது சுற்றுச்சூழல் பிளாஸ்டிக் இல்லாததாக இருக்கும் என்று யாருக்கு தெரியும்?
ஆனால் நீங்கள் எந்த கட்டமைக்கப்பட்ட அணுகுமுறையை பற்றி பேசுறீங்க? யார் அதை நடைமுறைப்படுத்த போறாங்க?
யார் அதை நடைமுறைப்படுத்த போகிறார்கள் என்பது அர்த்தம் என்ன? நாம் ஒவ்வொருவரும் அதை செய்து அதை ஒரு சமூக முயற்சியாக மாற்றுவோம். மேலும் நமது கிராம பஞ்சாயத்தின் ஆதரவையும் பெறுவோம். இது ஒரு படிப்படியான அணுகுமுறை.
அப்படியானால் நாம் எப்படி தொடங்குவது?
படி 1, பிரிதல். ஈரமான கழிவுகள் மற்றும் பிற உலர்ந்த கழிவுகளிலிருந்து பிளாஸ்டிக் கழிவுகளை பிரிக்க வேண்டும். படி 2, சேகரிப்பு. நாம் அனைவரும் நமது பிளாஸ்டிக் கழிவுகளை ஒரு நியமிக்கப்பட்ட கோள்களின் அல்லது பையின் சேகரித்த குறிப்பிட்ட நாள்களில் கழிவு சேகரிப்பாளர்களிடம் ஒப்படைக்கலாம். படி 3, சேமிப்பு. இது சமூகம் அல்லது கிராம பஞ்சாயத்து ஒரு சிறிய சேகரிப்பு மையத்தை உருவாக்குவதற்கான பொருள் மீட்பு வசதி என்றும் அழைக்கப்படுகிறது. பிளாஸ்டிக் கழிவுகளை சேமிக்க முடியும். இது 2வது நிலை பிரிவுக்கு வழிவகுக்கிறது. அங்கு பிளாஸ்டிக் பாட்டில்கள், ராப்பர்கள், பாக்கெட்டுகள் போன்ற வகைகளான வரிசைப்படுத்தப்பட்டு திறமையான மறுசுழற்சியை எளிதாக்குகிறது. படி 4, போக்குவரத்து. சேமிக்கப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளை அங்கீகரிக்கப்பட்ட மறுசுழற்சி செய்பவர்களுக்கு அனுப்பலாம். பிளாஸ்டிக் கழிவுகளை செயலாக்க பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை அலகுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இங்கே உள்ளூர் கூட்டாமைகளின் பங்கு அவசியமாகிறது. கிராமங்கள் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்குகளை வரிசைப்படுத்தி மறுசுழற்சி செய்வது உதவும். உடைந்த அல்லது சேதமான பொருட்களை வாங்குபவர் இணையலாம்.
நாம் சேகரிக்கும் பிளாஸ்டிக் PWMU அடைந்ததும் அடுத்து என்ன நடக்கும்?
முதலில் தூசி நீங்கும் இயந்திரங்கள் அழுக்கு மற்றும் மாசுக்களை சுத்த செய்கின்றன. பின்னர் சக்தி வாய்ந்த துண்டாக்கிகள் பிளாஸ்டிக்களை சீரான துண்டுகளாக உடைக்கின்றன.
துண்டாக்கிய பிறகு
செங்குத்து மற்றும் கிடைமட்ட பேலர்கள் இரண்டும் அந்த துண்டுகளை அடர்த்தியான பேல்களாக சுருக்கி மறுசுழற்சி செய்வதற்கு தயாராக உள்ளன. அல்லது மறுசுழற்சி செய்ய முடியாதவைகளுக்கு சிமெண்ட் சூளைகளின் இணைந்து பதப்படுத்த அல்லது சாலை பொருள்களின் கலக்க.
கிராமங்கள் எவ்வாறு இந்த செயல்முறைகளுக்கு சரியான கலவையை ஒருங்கிணைத்து உறுதி செய்கின்றன?
அருகில் இருந்த கிராம பஞ்சாயத்துகள் தங்கள் அனைத்து பிளாஸ்டிக்குகளையும் ஒரு PWMU அனுப்புகின்றன. அங்கு அது வகையின் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட்டு துண்டாக்கப்பட்டு பின்னர் வலுவான நீடித்த சாலைகளை உருவாக்கி பிற்றுமினில் வெறும் 5-10% பிளாஸ்டிக்கில் கலக்கப்படுகிறது.
பிளாஸ்டிக்கை அப்புறப்படுத்துவதற்கான சரியான வழிகளை அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம். மற்றொரு முக்கியமான செய்தி என்னன்னா, பிளாஸ்டிக்கை ஏன் எரிக்கக்கூடாது? பிளாஸ்டிக்கை எரிக்கப்படுவதால் பல தீங்கு விளைவிக்கிறது. ஆஸ்துமா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜியை அதிகரிக்கலாம். மாரடைப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. அதிக நச்சுத்தன்மை கொண்டது. இனப்பெருக்கம் மற்றும் வளர்ச்சி பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சேதப்படுத்துகிறது. புற்றுநோயை ஏற்படுத்தும். பாதரசம், ஈயம், குரோமியம் மற்றும் ஆசனிக் போன்ற நச்சு உலோகங்களை கொண்டுள்ளது. மலை சாம்பலை தரையிலும் மேற்பரப்பு நீரிலும் தள்ளி குடிநீர் மற்றும் உணவு மாசுபடுத்தப்படுகிறது.
இது மிகவும் மதிப்புமிக்க தகவல் தீஜித். பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை விதிகள் 2020 கீழ் திறந்த வெளியின் பிளாஸ்டிக்கை எரிப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஏனெனில் எரிப்பதால் நச்சு துகள்கள், டயாக்சின்கள், கன உலோக சாம்பல் மற்றும் ஆவியாகும் கரிம சேர்மங்கள் வெளியிடப்படுகின்றன. அவை மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தவை. அவை காற்றின் தரத்தை மட்டுமல்ல மனித ஆரோக்கியத்தையும் பாதிக்கின்றன. சுவாச எரிச்சல், தலைவலி, புற்றுநோயை கூட ஏற்படுத்துகின்றன.
இது பயமா இருக்கிறது. எங்களிடம் கேட்டுக்கொண்டு இருப்பவங்க அனைவரும் இதை முடிந்தவரை பரப்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சமூகமாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாகவும் நமது கிராமங்களை சுத்தமாகவும் பிளாஸ்டிக் இல்லாததாகவும் மாற்ற ஒன்றிணைந்து செயல்பட முடியும் என்று நான் நம்புறேன்.
இன்னும் ஒரு சுவாரஸ்யமான உண்மை உங்களுக்கு தெரியுமா? ஸ்வச் பாரத் மிஷன் கட்டம் 2 கீழ் கிராமங்கள் கொட்டகைகள், வாகனங்கள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகளுக்கு ஆதரவையும் நிதியையும் பெறலாம். மேலும் 15வது நிதி ஆணைய மானியங்களின் மற்றும் பிற அரசு திட்டங்கள் இந்த முயற்சிகளுக்கு நிதியளிக்க உதவும். கிராம பஞ்சாயத்துக்கள் தங்கள் கிராம செயல் திட்டம் மற்றும் கிராம பஞ்சாயத்து மேம்பாட்டு திட்டத்தின் பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மையை சேர்ப்பது முக்கியம். அவர்கள் கொட்டகைகள் போன்ற உள்கட்டமைப்பை உருவாக்குவது மட்டுமல்லாமல் உள்ளூர் ஊடகங்களை பயன்படுத்தி வழக்கமான விழிப்புணர்வு இயக்கங்களையும் உறுதி செய்ய முடியும்.
ஆமா, கண்டிப்பா. பஞ்சாயத்து பள்ளிகள், சுகாதார மையங்கள் மற்றும் பஞ்சாயத்து பவன்கள் போன்ற எல்லா இடங்களிலும் உள்ளூர் உடைந்த பட்டியலையும் காண்பிப்போம். இதனால் மக்கள் கழிவு சேகரிப்புக்கு யார் அணுக வேண்டும் என்பதை சரியாக அறிந்து கொள்வார்கள்.
கிராம பஞ்சாயத்துக்கள், கிராமப்புற தொழில் முனைவோர் மற்றும் சுய உதவி குழுக்கள் பிளாஸ்டிக் கழிவு மதிப்பு சங்கிலியின் தீவிரமாக பங்கேற்க ஊக்குவிக்க முடியும். ஏனெனில் அவை உள்ளூர் சேகரிப்பு, வரிசைப்படுத்துதல் மற்றும் மறுசுழற்சி முயற்சிகளை நிர்வகிப்பதன் மூலம் SHGS மாற்று வழிகளை உருவாக்கவும் ஊக்குவிக்கவும் மற்றும் கிராமத்தின் பிளாஸ்டிக் சேகரிப்பு முறையை நிர்வகிக்கவும் பயிற்சி அளிக்கப்படலாம். இது தூய்மை பற்றியது மட்டுமல்ல, இது வாழ்க்கை ஆதாரங்களை உருவாக்குவது பற்றியது.
ஓ வாவ், இது ஒரு சிறந்த யோசனை, ரொம்ப நல்லது.
ஆனால் திட்டமிடல் எவ்வளவு வலுவாக இருந்தாலும் எங்கள் கேட்போர் அனைவரும் மாற்றத்தை உருவாக்குபவர்களாக மாற சில எளிய நல்ல நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
சரி சொல்லுங்க பிரியா, கேட்போம்.
எளிமையாக தொடங்குங்கள். உங்கள் சொந்த துணி பையை சந்தைக்கு எடுத்து செல்லுங்கள். தேவையற்ற பிளாஸ்டிக்கில் சுற்றப்பட்ட பொருட்களை தவிர்க்கவும். எப்போதும் உங்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை பிரித்து சேகரிப்பாளரிடம் ஒப்படைக்கவும். மிக மிக முக்கியமானது, பிளாஸ்டிக்கை ஒருபோதும் எரிக்கவோ உதைக்கவோ வேண்டாம். ஏனெனில் அது மண்ணுக்கு தீங்கு விளைவிக்கும், காற்றை மாசுபடுத்துகிறது, நமது ஆரோக்கியத்தை பாதிக்கிறது.
அது அவ்வளவு கஷ்டம் இல்லை. சுத்தமான சுற்றுப்புறத்தை மதிக்கும் ஒரு தலைமுறையை உருவாக்குவோம். பிளாஸ்டிக் இல்லாத ஆரோக்கியமான கிராமத்திற்கு பங்களிப்பதிலும் வாழ்வதிலும் பெருமை கொள்வோம்.
வேறு யாராவது தொடங்குவாங்க அப்படின்னு காத்திருக்காதீங்க. அந்த முதல் படியை எடுங்க. எங்களை அழைத்து பிளாஸ்டிக் இல்லாத சூழலுக்கான செயல்முறையை நீங்கள் தொடங்கி விட்டீர்கள் என்று சொல்லுங்க.
பிளாஸ்டிக் பயன்பாட்டை வேண்டாம் என்று சொல்லுங்க. அதை மறுத்துருங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை மீண்டும் பயன்படுத்தவும், நீங்கள் தவிர்க்க முடியாததை மறுசுழற்சி செய்யவும், மேலும் நினைவில் கொள்ளுங்க, முறையாக அப்புறப்படுத்தப்படும் ஒவ்வொரு ராப்பரும் உங்கள் கிராமத்தை தூய்மையாக்குகிறது. மீண்டும் நினைவில் கொள்ளுங்க, எஸ்யூபி ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கவும் நிறுத்தவும் செய்யுங்க. பிளாஸ்டிக்கிற்கு மாற்று வழிகளை பயன்படுத்துங்க. அதற்கு பதிலாக துணி, சணல் பைகள், மீண்டும் பயன்படுத்தக்கூடிய கொள்கலன்கள், பிளாஸ்டிக் கழிவுகளை தவறாக அகற்றுவதை நிறுத்திடுங்க. எரித்தல், திறந்தவெளி அல்லது நீர்நிலைகளில் கொட்டுதல், இது போன்ற செயல்களை செய்யுங்க. வீட்டு மட்டத்தில் பிளாஸ்டிக் கழிவுகளை பிரிச்சிருங்க. பிரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளை கிராமத்தில் உள்ள சேகரிப்பாளர்கள் மற்றும் சேகரிப்பு மையங்களுக்கு ஒப்படைங்க.
பிளாஸ்டிக் பழக்கத்தை முறித்து தூய்மையான ஆரோக்கியமான கிராமத்தை ஒன்றை உருவாக்குவோம்.
நண்பர்களே, இதுவரை பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை குறித்து கேட்டோம். அடுத்த அத்தியாயத்தில் இது போன்ற தகவல்களை கேட்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீட்சித் மற்றும் பிரியா. நன்றி.